சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட் நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை June 25, 2023. தலைப்ப கிறிஸ்தவ அறிவியல் கோல்டன் உரை தீமோத்தேயு. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. பொறுப்பு ரீதியான வாசிப்பு. சங்கீதம். கர்த்தாவே, உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும், முடிவு பரியந்தம் நான் அதை காத்துக்கொள்ளுவேன். எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன். உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும், நான் அதில் பிரியமாயிருக்கிறேன். என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். உமக்கு பயப்படுகிறதற்கு ஏற்ற உமது வாக்கை உமது அடியேனுக்கு உறுதிப்படுத்தும். இதோ உம்முடைய கட்டளைகளின் மேல் வாஞ்சையாயிருக்கிறேன், உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து எரேமியா. புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள், வானத்தின் அடையாளங்களாலே புறஜாதிகள் கலங்குகிறார்களே என்று சொல்லி நீங்கள் அவைகளாலே கலங்காதிருங்கள். தானியேல். நேபுகாத்நேச்சார் ராஜ்யபாரம் பண்ணும் 2ஆம் வருஷத்திலே நேபுகாத்நேச்சார் சொப்பனங்களை கண்டான். அதனால் அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலைந்தது. அப்பொழுது ராஜா தன் சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு சாஸ்திரிகளையும் ஜோசியரையும் சூனியக்காரரையும் கல்தேயரையும் அழைக்கச் சொன்னான். அவர்கள் வந்து ராஜசமூகத்தில் நின்றார்கள். ராஜா அவர்களை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அந்த சொப்பனத்தை அறிய வேண்டுமென்று என் ஆவி கலங்கியிருக்கிறது என்றான். அப்பொழுது கல்தேயர் ராஜாவை நோக்கி, ராஜாவே, நீர் என்றும் வாழ்க, சொப்பனத்தை உமது அடியாருக்கு சொல்லும், அப்பொழுது அதின் அர்த்தத்தை விடுவிப்போம் என்று சீரிய பாஷையிலே சொன்னார்கள். ராஜா கல்தேயருக்கு பிரதித்தரமாக, என்னிடத்திலிருந்து பிறக்கிற தீர்மானம் என்னவென்றால், நீங்கள் சொப்பனத்தையும் அதின் அர்த்தத்தையும் எனக்கு அறிவியாமற் போனால் துண்டித்து போடப்படுவீர்கள், உங்கள் வீடுகள் எருக்களங்களாக்கப்படும். கல்தேயர் ராஜசமூகத்தில் பிரதித்தரமாக, ராஜா கேட்கும் காரியத்தை அறிவிக்கத்தக்க மனுஷன் பூமியில் ஒருவனும் இல்லை. ஆகையால் மகத்துவமும் வல்லமையுமான எந்த ராஜாவும் இப்படிப்பட்ட காரியத்தை ஒரு சாஸ்திரியனிடத்திலாவது ஜோசியனிடத்திலாவது கல்தேயனிடத்திலாவது கேட்டதில்லை. ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது. மாம்சமாயிருக்கிறவர்களோடே வாசம் பண்ணாத தேவர்களே ஒழிய ராஜசமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்கவர் ஒருவரும் இல்லை என்றார்கள். இதினிமித்தம் ராஜா மகா கோபமும் உக்கிரமும் கொண்டு பாபிலோனில் இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செய்யும்படி கட்டளையிட்டான். தானியேலையும் அவன் தோழரையும் கொலை செய்ய தேடினார்கள். தானியேல் ராஜாவினிடத்தில் போய் சொப்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்கும்படி தனக்கு தவணை கொடுக்க விண்ணப்பம் பண்ணினான். பின்பு இராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்திரித்தான். பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதாகாலங்களிலும் ஸ்தோத்திரமுண்டாவதாக, ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். இருளிலிருக்கிறதை அவர் அறிவார். வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்பொழுது எனக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடியினால் உம்மை துதித்து புகழ்கிறேன் என்றான். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் முகங்குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபங்காட்டவும் கட்டளையிட்டான். மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாயிருக்கிறார் என்றான். பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோனிலுள்ள சகல ஞானிகளின் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான். மத்தேயு. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். மத்தேயு. பின்பு அவர் வீட்டிலே போஜனபந்தியிருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீஷரோடும் கூட பந்தியிருந்தார்கள். பரிசேயர் அதைக் கண்டு அவருடைய சீஷர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறதென்னவென்று கேட்டார்கள். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதேயல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, பலியையல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களையல்ல பாவிகளையே மனந்திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். மத்தேயு. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். மத்தேயு. மற்றும் சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வருத்தப்பட்டு பாரஞ்சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார். மத்தேயு. அப்பொழுது பரிசேயர் வெளியே போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள். இயேசு அதை அறிந்து அவ்விடம் விட்டு விலகி போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அவர்கள் எல்லாரையும் அவர் சொஸ்தமாக்கி ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, தாவீதின் குமாரன் இவர்தானோ என்றார்கள். பரிசேயர் அதை கேட்டு, இவன் பெயல் செப்பூலினாலே பிசாசுகளை துரத்துகிறானே அல்லாமல் மற்றபடியில்லை என்றார்கள். இயேசு அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது. சாத்தானை சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாக தானே பிரிவினை செய்கிறதாயிருக்குமே. அப்படி செய்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும்? நான் பெயல் செப்பூலினாலே பிசாசுகளை துரத்தினால் உங்கள் பிள்ளைகள் அவைகளை யாராலே துரத்துகிறார்கள்? ஆகையால் அவர்களே உங்களை நியாயந்திருக்கிறவர்களாயிருப்பார்கள். நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. மத்தேயு. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின்வருகிறவர் எனக்கு முன்னிருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தேனே, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினான். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. பிதாவின் மடியிலிருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். அவர்கள் அவனை நோக்கி, நீர் கிறிஸ்துவுமல்ல, எலியாவுமல்ல, தீர்க்கதரிசியானவருமல்லவென்றால் ஏன் ஞானஸ்நானம் கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள். யோவான் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார், அவர் எனக்கு பின்வந்தும் என்னிலும் மேன்மையுள்ளவர், அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரனல்ல என்றான். தீமோத்தேயு, நீ கற்று நிச்சயித்துக் கொண்டவைகளில் நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதுமல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் அறிந்தவனென்றும் உனக்கு தெரியும். வேதவாக்கியங்களெல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படி அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாயிருக்கிறது. மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். கடவுளை புரிந்து கொள்வது நித்தியத்தின் வேலை, மேலும் சிந்தனை, ஆற்றல் மற்றும் ஆசை ஆகியவற்றின் முழுமையான அர்ப்பணிப்பை கோருகிறது. ஆன்மாவை பற்றி நாம் சரியாக அறிந்தவை அனைத்தும் கடவுளிடமிருந்து வந்தவை. தெய்வீக கொள்கை மேலும் கிறிஸ்து மற்றும் கிறிஸ்தவ அறிவியல் மூலம் கற்றுக்கொள்ளப்படுகின்றன. இந்த விஞ்ஞானம் முழுமையாக கற்று சரியாக ஜீரணிக்கப்பட்டிருந்தால் வானியலாளர் நட்சத்திரங்களை படிக்கும் அல்லது கிரகணத்தை கணக்கிடுவதை விடவும் துல்லியமாக உண்மையை அறிய முடியும். இந்த மைண்ட் ரீடிங் என்பது தெளிவுத்திறனுக்கு எதிரானது. இது ஆன்மீக புரிதலின் வெளிச்சம். இது ஆன்மாவின் திறனை நிரூபிக்கிறது, பொருள் உணர்வு அல்ல. இந்த ஆன்மா உணர்வு மனித மனதில் தெய்வீக மனதை கொடுக்கும் போது வருகிறது. இந்த தொகுதியில் மனதை குணப்படுத்தும் முழுமையான அறிவியல் உள்ளது என்றாலும் இந்த புத்தகத்தை ஒரு எளிய ஆய்வு மூலம் அறிவியலின் முழு அர்த்தத்தையும் உங்களால் உள்வாங்க முடியும் என்று ஒருபோதும் நம்ப வேண்டாம். புத்தகம் படிக்கப்பட வேண்டும். மேலும் அறிவியல் குணப்படுத்தும் விதிகளின் ஆர்ப்பாட்டம் கிறிஸ்தவ அறிவியலின் ஆன்மீக அடித்தளத்தில் உங்களை உறுதியாக விதைக்கும். இந்த ஆதாரம் உங்களை ஏற்கனவே பழமையான கோட்பாடுகளின் அழிந்து வரும் புதைபடிவங்களுக்கு மேலாக உயர்த்துகிறது. மேலும் இதுவரை அடையப்படாத மற்றும் வெளித்தோற்றத்தில் மங்கலான ஆன்மீக உண்மைகளை நீங்கள் புரிந்து கொள்ள உதவுகிறது. எங்கள் மாஸ்டர் நோயுற்றவர்களை குணப்படுத்தினார், கிறிஸ்தவ குணப்படுத்துதலை கடைபிடித்தார், மேலும் அதன் தெய்வீக கொள்கையின் பொதுவான தன்மைகளை தனது மாணவர்களுக்கு கற்பித்தார். இருப்பினும் நோயை குணப்படுத்துவதற்கும் தடுப்பதற்கும் இந்த கொள்கையை நிரூபிக்க அவர் திட்டவட்டமான விதியை விட்டுவிடவில்லை. இந்த விதி கிறிஸ்தவ அறிவியலில் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். கிறிஸ்தவ விஞ்ஞானம் புரிந்து கொள்ளப்பட்டு வேதாகமத்துடன் ஒத்துப்போகிறது. மேலும் அது முன்வைக்கும் ஒவ்வொரு புள்ளியையும் தர்க்கரீதியாகவும் நிரூபணமாகவும் நிலைநிறுத்துகிறது. இல்லையெனில் அது அறிவியல் ஆகாது, அதன் ஆதாரங்களை முன்வைக்க முடியாது. இது பிழைக்கு எதிரான சத்தியத்தின் அமைதியான மற்றும் தெளிவான தீர்ப்பை முன்வைக்கிறது. தீர்க்கதரிசிகளால், இயேசுவால், அவருடைய அப்போஸ்தலர்களால் வேதம் முழுவதும் பதிவு செய்யப்பட்டுள்ளது மற்றும் விளக்கப்பட்டது. கிறிஸ்தவ அறிவியலும் கிறிஸ்தவமும் ஒன்று. அப்படியானால் கிறிஸ்தவ அறிவியலை காட்டிலும் கிறிஸ்தவத்தில் உண்மை மற்றும் பிழை, ஆவி மற்றும் பொருள் ஆகிய இரண்டின் உண்மை மற்றும் சக்தியை நாம் எப்படி நம்புவது மற்றும் எதிர்மாறான வெற்றிகளை நம்புவது எப்படி? எங்கள் மாஸ்டர் பொருள் சட்டத்தை அதற்கு மாறாக குணப்படுத்துவதன் மூலம் ரத்து செய்தார். மாஸ்டரின் முன்மாதிரியை பின்பற்ற நாங்கள் முன்மொழிகிறோம். நாம் பொருள் சட்டத்தை ஆன்மீக சட்டத்திற்கு அடிபணிய வேண்டும். கிறிஸ்தவ அறிவியலின் இரண்டு முக்கிய புள்ளிகள், உயிரோ மனிதனோ இறப்பதில்லை, மேலும் கடவுள் நோயின் ஆசிரியர் அல்ல. கிறிஸ்தவ விஞ்ஞானம் சத்தியத்தின் சூரிய ஒளியை உடலுக்கு கொண்டு வருகிறது. இது ஊக்கமளிக்கிறது மற்றும் தூய்மைப்படுத்துகிறது. கிறிஸ்தவ விஞ்ஞானம் சத்தியத்துடன் ஒரு மாற்று நடுநிலைப்படுத்தும் பிழையாக செயல்படுகிறது. இது சுரப்புகளை மாற்றுகிறது, நகைச்சுவையை வெளியேற்றுகிறது, கட்டிகளை கரைக்கிறது, விரைப்பான தசைகளை தளர்த்துகிறது, கேரியஸ் எலும்புகளை ஆரோக்கியத்திற்கு மீட்டெடுக்கிறது. இந்த அறிவியலின் விளைவு மனித மனதை ஒரு அடிப்படை மாற்றத்திற்கு தூண்டுவதாகும். அதன் அடிப்படையில் அது தெய்வீக மனதின் இணக்கத்திற்கு வழிவகுக்கும். ஒரு நிகழ்வில் அல்ல, ஒவ்வொரு நிகழ்விலும் மனம் உடலை ஆளுகிறது என்பதை சோதனைகள் சாதகமாக்கியுள்ளன. ஆவியின் அழியாத திறன்கள் பொருளின் நிலைமைகள் இல்லாமல் மற்றும் பொருள் இருப்பு என்று அழைக்கப்படும் தவறான நம்பிக்கைகள் இல்லாமல் உள்ளன. குணப்படுத்தும் கடவுளின் சக்தியில் நாம் நம்பிக்கை இழக்கும் போது கிறிஸ்தவ அறிவியலை நிரூபிக்கும் தெய்வீக கொள்கையை நாம் அவநம்பிக்கை செய்கிறோம். பின்னர் நோயுற்றவர்களை குணப்படுத்த முடியாது. பௌதிக அடிப்படையில் நம்மை நாமே விதைத்தால் ஆவியின் உதவியின் மூலமாகவும் குணமடைய முடியாது. பொருள் முரண்பாடான மரண கருத்துக்கள் மற்றும் நம்பிக்கைகள் எல்லா நேரங்களிலும் பிழையின் விளைவுகளை வெளியிடுகின்றன என்று அறிவியல் காட்டுகிறது. ஆனால் இந்த மரண மனப்பான்மை கிறிஸ்துவர் அறிவியலால் உடனடியாகவும் விடாமுயற்சியுடனும் எதிர்க்கும் போது ஒழுக்கத்தையும் ஆரோக்கியத்தையும் அழிக்க முடியாது. உண்மையும் அன்பும் இந்த மனக்குழப்பத்தை தடுக்கின்றன. இதனால் இருத்தலை தூண்டி நிலைநிறுத்துகின்றன. ஐந்து புலன்களிலிருந்து பெறப்பட்ட தேவையற்ற அறிவு தற்காலிகமானது. மரண மனம் உணர்வின் சந்ததி, ஆன்மா ஆவி அல்ல, மற்றும் தீய மற்றும் அழியக்கூடிய அனைத்தையும் குறிக்கிறது. இயற்கை விஞ்ஞானம் பொதுவாக அழைக்கப்படுவது போல உண்மையில் இயற்கையானது அல்லது விஞ்ஞானமானது அல்ல, ஏனெனில் அது பொருள் உணர்வுகளின் ஆதாரங்களில் இருந்து பெறப்படுகிறது. கருத்துக்கள் மாறாக ஆன்மாவிலிருந்து பிறக்கின்றன. தெய்வீக விஞ்ஞானம் முழுமையானது, மேலும் அதன் கொள்கை மற்றும் விதியை கற்றுக்கொள்வதில் எந்த பாதி நிலையையும் அனுமதிக்காது. அதை ஆர்ப்பாட்டம் மூலம் நிறுவுகிறது. கிறிஸ்துவர் அறிவியல் பொது விதிக்கு விதிவிலக்கல்ல. நேரடி வரியில் உழைப்பு இல்லாமல் சிறந்து விளங்காது. ஒருவர் தனது நெருப்பை சிதறடிக்க முடியாது, அதே நேரத்தில் குறியை தாக்கும் மற்ற தொழில்களை தொடர்வது மற்றும் இந்த அறிவியலின் ஆர்ப்பாட்டத்தில் விரைவாக முன்னேறுவது சாத்தியமில்லை. கிறிஸ்தவ அறிவியலின் தெளிவுபடுத்தல் அதன் ஆன்மீக அர்த்தத்தில் உள்ளது. மேலும் இந்த அறிவியலின் பொருளை புரிந்து கொள்ள அதன் சீடர்களால் இந்த உணர்வு பெறப்பட வேண்டும். கிறிஸ்தவ விஞ்ஞானம் பிரபலமான கடவுள்களை பாவம், நோய் மற்றும் மரணத்தை எடுத்து சென்றால் இந்த தீமைகளை அழிப்பவர் கிறிஸ்து சத்தியம், அதனால் அவற்றின் ஒன்றுமில்லாததை நிரூபிக்கிறது. பொருளும் பிழையும் ஏதோ ஒன்று என்ற கனவு பகுத்தறிவுக்கும் வெளிப்பாட்டுக்கும் அடிபணிய வேண்டும். பின்னர் மனிதர்கள் நோய் மற்றும் பாவத்தின் ஒன்றுமில்லாததை காண்பார்கள். மேலும் பாவமும் நோயும் உணர்விலிருந்து மறைந்துவிடும். இணக்கமானவை உண்மையானதாகவும் இணக்கமற்றவை உண்மையற்றதாகவும் தோன்றும். கிறிஸ்தவ அறிவியலை புரிந்து கொள்பவர் கிறிஸ்தவ அறிவியலின் தெய்வீக கோட்பாட்டின் மூலம் நோயுற்றவர்களை குணப்படுத்த முடியும். மேலும் இந்த அறிவியலை ஒருவர் புரிந்து கொள்வதற்கு இந்த நடைமுறை ஆதாரம் மட்டுமே சாத்தியமான சான்று. கிறிஸ்தவ அறிவியல் மற்றும் தெய்வீக அன்பின் சக்தி எல்லாம் வல்லது. பிடியை அவிழ்த்து நோய், பாவம் மற்றும் மரணத்தை அழிக்க இது உண்மையில் போதுமானது. சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.